Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wal'aqibatu lilmuttaqeen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina wa habibina wa nabiyina Muhammadin khatamin nabiyyin. Wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin. وعلى جميع عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة إلى آخر الآية وعن أنس بن مالك رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال متى ألقى أحبابي فقال أصحابه تعجبا بأبينا أنت وأمنا أولسنا أحبابك يا رسول الله فقال أنتم أصحابي أحبابي قوم لم يروني وآمنوا بي وأنا إليهم بالأشواق لأكثر أي وأنا إلى لقائهم أشد شوقا عمل الواحد منهم كخمسين منكم رواه أحمد ألوت أرولالنم நிகரில்ல அன்பாலனுமாகி அல்லாவின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சிறப்பான குடும்பத்தார்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஜ்தஹிதான இமாம்கள், நல்லவர்கள், சீதேவிகள் அனைவர்கள் மீதும், நாம் மௌத்து வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் துவாவுக்காக கடமைப்பட்டுள்ளோமோ அத்தனை நல்ல உள்ளங்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரும் கரைக்கும் உண்டாகட்டும். அல்லாஹுவின் கட்டண மேலன மதித்து அல்லாஹுடைய மாளிகையிலே கடமையான ஜும்ஆவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற மூமிங்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்குவா செய்து வாழுமாறும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவறுந்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். பேரன்புமிக்க முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சமூகம் மேம்படுவது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பண்புகள் மூலமாக. ஒன்று பழக்க வழக்கம், ஒழுக்க முறைகள் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது பாரம்பரிய முறைகள் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டும் தான் ஒரு சமூகத்தின் உளுமியமாக, ஒரு சமூகம் வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக அது நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் அது உயிரை விட மேலானது என்று அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லுவார்கள். ஒழுக்கம் உயிரை விட ஓம்பப்படும் என்று தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் அறிவிருந்தும் அடையாளம் இருந்தும் கூட அவர் அர்த்தமில்லாத மனிதர் தான் என்று இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒழுக்கம் பண்பாடு என்பது ஒரு சமூகத்தின் பிரதானமான ஒரு அம்சமாகும். பண்பாடு கண்மணி நாயக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட சமூகத்தின் மீது, தன்னை விசுவாசித்துக் கொண்ட சமூகத்தின் மீது, கற்றுக் கொடுத்த பாடங்களிலே பிரதானமான ஒன்று, நமக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காபிரான ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அவர் விஷயத்திலே முஸ்லீம்கள் பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அடுத்த வீட்டிலே உங்களது பக்கத்து வீட்டிலே ஒரு காபிரான மார்க்கத்திற்கு மாறு செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தாலும் அயலவன் என்கிற பெயரிலே அவருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். தன்னை கேவலப்படுத்த வந்த மனிதனை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான முறையில் வழிநடாத்தி இருப்பதை அவர்களுடைய பண்பாடு என்கிற அந்த விஷயத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறை நான் சொன்னேன், பாரம்பரிய முறை. பாரம்பரியம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வழி நடந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் அவர்களை கண்ட தாபிஊன்கள், அவர்களை கண்ட தபுஅத் தாபிஈன்கள், அறிஞர்கள், இப்படிதான் நம்முடைய பாரம்பரிய விழுமியங்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். மூன்று தரப்பினரை அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வ அத்தீஉர் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் உங்களுடைய அதிகாரங்களுக்கு, உங்களுடைய பொறுப்பான விடயங்களுக்கு யார் யார் பொறுப்பாளிகளாக நியமிக்கப்படுவார்களோ அவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி யாத்திரையின் போது, இறுதி ஹஜ்ஜின் போது சஹாபா பெருமக்களுக்கு உணர்த்திய விடயங்களிலே ஒன்று, உங்களுக்குள்ளே அரபி அஜமி என்ற வித்தியாசம் இல்லை, வெள்ளையன் கருப்பன் என்ற வித்தியாசம் இல்லை, இந்த இடத்திலே தக்குவாவை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனிடத்தில் உயர்வு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய மனோநிலைகளை பற்றி நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அருமையான மூமிங்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய காலத்தில் பாதி பகுதி இப்பொழுது கழிந்திருக்கிறது. 15 தினங்கள் மாஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்காக நோம்பு நோட்டு இருக்கிறோம். ரமலானுடைய பிரதானமான மையமான சில குறிப்பான தினங்கள் இருக்கிறது. அதிலே நாம் மறக்க முடியாத ஒரு கூட்டம் தான் புனிதமான பத்ரு சஹாபாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனமாகும். அந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தை நம் வாழ்விலே நினைவு கூற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பத்ரு சஹாபாக்கள் என்கிற அந்த திருநாமத்தை அடிக்கடி உச்சரித்திருப்பதை நீங்கள் வரலாறுகளிலே காண முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு சஹாபாக்குடைய அருமை பெருமையை பற்றி உணர்த்தும் பொழுது இரண்டு வரலாறுகளை நான் உங்களுக்கு இந்த ஹுத்துபாவிலே சொல்லி காட்டலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது ஹாத்திப் ரதியல்லாஹு தஅலாவுடைய வரலாறு. ஹாத்திப் ரதியல்லாஹு தஅலாவுகள் யார்? வரலாறுகளிலே நீங்கள் புரட்டி பாருங்கள். ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி, அவர் பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்டார். அவர் மக்காவாசி, அவர் மக்காவாசி. அந்த மக்காவாசியை சார்ந்த அந்த ஹாத்திப் அவர்கள் சிறு பிராயத்திலே ரொம்ப வறுமையாக வாழ்ந்தவர், வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்தவர். இந்த கூட்டத்தில் அவருடைய குடும்பத்தார்கள் அவருக்கு நிறைய பணிவிடைகள் செய்தார்கள், அவரை தூக்கிவிட்டார்கள், அவருக்கு உபகாரம் செய்தார்கள். இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் ஹாத்திப் ரதியல்லாஹு தஅலாவுக்கு கொடுத்தான். அவர்கள் பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், உஹத் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், ஹந்தக் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களோடு சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டார்கள். இப்படி பல யுத்தங்களிலே கலந்து கொண்ட ஹாத்திப் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 7 ஆண்டு நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கலா, அதாவது தன்னால் முடியாது போன அந்த உம்ரா, ஹிஜ்ரி 6 ஆண்டு அவர்கள் உம்ராவுக்காக சென்ற பொழுது ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் உம்ரா செய்ய முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அந்த உம்ராவை மீண்டும் செய்ய வேண்டும் என்பது நோக்கிலே அடுத்த ஹிஜ்ரி 7 ஆண்டு முஹர்ரத்துடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு சென்று உம்ராவுடைய கடமைகளை முடித்தார்கள். அந்த உம்ராவுடைய கடமையிலும் கூட ஹாத்திப் ரதியல்லாஹு கலந்து கொண்டார்கள். இப்ப உம்ராவுடைய கடமை முடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். குரைஷி காபிர்கள் முஸ்லிம்களோடு நடந்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். என்ன என்று சொன்னால், மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனு ஹுசாயி என்கிற கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதரை பனு பக்ர் என்கிற ஒரு மனிதர் கொண்டு விட்டார். பனு ஹுசாயி என்பவர் முஸ்லீம்களுடைய பாதுகாப்பில் இருந்த கூட்டம். பனு பக்ர் என்கிறது குரைஷி காபிர்களுடைய பாதுகாப்பில் இருந்த கூட்டம். இருவருக்கு மத்தியிலே 10 ஆண்டு காலத்துக்கு யுத்தம் நடக்க கூடாது என்று ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6 மாதம் செல்லவில்லை, இந்த பனு பக்ர் என்கிற கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள், ஒருவர் பனு ஹுசாயி கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார். அப்ப ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் தானே. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சஹாபாக்களை ஒன்று திரட்டினார்கள். இந்த எதிரிகள் குரைஷியர்கள் நம்முடைய ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள், என்ன செய்யலாம் என்று அதிகமான சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்களோடு நாம் போர் தொடுப்போம், அவர்களோடு யுத்தம் செய்வோம். இந்த காலத்திலே 3 பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதிலே பிரதானமான ஒருத்தர் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தார்கள். அந்த நேரம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்கள். ஹாலித் இப்னு வலீத் அவர்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் உண்மைக்கு மாற்றம் செய்து விட்டார்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விட்டார்கள். எதிரியை மன்னிக்கலாம், எதிரிகளை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க முடியாதல்லவா. ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் சொன்ன வார்த்தை, எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. நேர தாக்குறதை விட முதுகலை குத்துறைக்கு தான் அது ரொம்ப ஆபத்தானது. அதனால இவர்கள் சரி செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர, அதனால நாம மக்காவை படையெடுப்போம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய காலத்திலே என்ன செய்தார்கள், மக்காவை வெற்றி கொள்வதற்காக ஃபத்ஹு மக்கா இப்படி என தயாராகினார்கள். இப்படி தயாராகிற சமயத்தில் தான் நடந்த விஷயம் என்ன தெரியுமா, ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய குடும்பத்து மக்காவில் இருக்கக்கூடிய குரைஷி காபிர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். என்ன தெரியுமா, அதாவது நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பட்டாங்களும் மக்காவை கைப்பற்ற வருகிறார்கள். நீங்கள் ஏழு முன்று சொன்னால் ஒன்றோ இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் இந்த மக்கா விட்டு வெளியேறி விடுங்கள் என்றால் உங்கள் மீது பிரியம் கொண்டவனாக நான் இந்த தகவலை சொல்லுகிறேன் என்று ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா ஒரு கடிதத்தை என்ன செய்தார்கள், மக்காவுக்கு செல்லுகின்ற ஒரு வியாபார கூட்டத்தினுடைய ஒரு பெண்மணியுடைய கையில் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் மதீனாவிலே மஷூரா பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த செய்தியும் என்ன செய்கிறது, கசிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவடத்திலே சொல்லப்படுகிறது, இந்த ஊரை பிடிக்க போகிற, நாங்க மக்காவை கைப்பற்ற போகிற இந்த செய்தி அதாவது மக்காவில் உள்ள குரைஷி காபிர்களுக்கு எப்படியோ நம்மில் ஒருவர் தெரிவித்து விட்டார், அவர் யார் என்பதை தேடுங்கள் நாயகமே என்று சபையிலே சொல்லப்பட்ட சமயத்திலே அங்கே ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா பெயர் முன்மொழியப்படுகிறது. ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்தார்கள், வரவழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலாவை சபைக்கு வரவழைத்து ஹாத்திப் ரழியல்லாஹு தஆலா விசாரணை செய்தார்கள். ஹாத்திபே, நாம் மக்காவை வெற்றி கொள்ள போகிறோம் என்பதை நீங்கள் மக்காவில் உள்ள குரைஷி காபிர்களுக்கு நீங்கள் தெரிவித்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏண்டா சொல்லுவார்கள், கண்ணால காப்பது காண்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெய்து சொல்ற மாதிரி சபைக்கு ஆளை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு ஹாத்திப் ரழியல்லாஹு கேட்கிறாங்க, இந்த செய்தியை நீங்க அறிவிச்சீங்களா. ஹாத்திப் ரழியல்லாஹு முதலாவது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யவில்லை, நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யவில்லை, நான் தெரிவித்தது உண்மைதான், என்னுடைய இந்த தகவலை நான் சொன்னது உண்மைதான், நான் பொய் சொல்லவில்லை, ஆனால் குரைஷியர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்தல்ல, என் குடும்பத்து மக்களுக்குத்தான் அவர்கள் மீது கொண்ட பிரியம், அவர்கள் மீது அவர்கள் என்ன வளர்த்தவங்க இல்லையா, எனக்கு சோறு போட்டவங்க இல்லையா, நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த கடிதத்திலே, ஒன்றோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இந்த ஊரை விட்டு நீங்கள் வெண்டு எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்றால் மக்காவை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள், அதிலே நீங்கள் தாக்கப்பட்டு என் கண்முன்னால் காயப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை என்ற எண்ணத்திலே என் குடும்பத்தின் மீது கொண்ட பாசம் தான் அல்லாஹ்வுடைய தூதரை என் கண்ணை மறைத்தது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது உமர் ரழியல்லாஹு எழும்புனாங்க, தஉஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை விடுங்கள், இந்த ஹாத்திபு வந்து முனாஃபிக்தனமான வேலை செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார், அவருடைய கழுத்தை நான் துண்டிக்கிறேன் நாயகமே அப்படின்னு சொல்லி சீறி பாய்ந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், ஹாத்திப் ரழியல்லாஹு உண்மை சொல்லிவிட்டார், ஹாத்திப் ரழியல்லாஹு உண்மை சொல்லிவிட்டார்,
குடும்பத்தின் மீது கொண்ட பாசம் தான் அவருக்கு இந்த செயலை தூண்டியது. ஆனாலும் கூட இவர் இந்த செயலை செய்ததற்காக வேண்டி நாம் அவரை குற்றம் பிடிக்க முடியாது, தெரியுமா? ஏனென்றால் குர்ஆனிலே ஹாத்திபு போன்ற, இப்படி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்திபு போன்ற உஹது யுத்த, அதாவது பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களை பார்த்து பின்வருமாறு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த ஆயத்து உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். என்ன குர்ஆனுடைய வசனம்? வஅமலு மா ஷிஇத்தும், வஅமலு மா ஷிஇத்தும், இதான் குர்ஆனுடைய வசனம். அந்த பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை வஅமலு மா ஷிஇத்தும், நீங்கள் நினைத்த கர்மத்தை உலகத்தில் செய்து கொள்ளலாம், நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து கொள்ளலாம். அது அல்லாஹ்வினால் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியாகும். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி, நீ உலகத்தில் என்ன கர்மம் செய்ய போறீங்க, அது நல்லவோ கெட்டதோ, ஒரு மனிதனுக்கு ராகத்தானதோ ஆபத்தானதோ, அது பிரச்சனை இல்ல, நீங்க நினைச்ச காரியத்தை செய்யுங்கோ அப்படின்னு அல்லாஹ் அந்த மக்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான். ஆனா அந்த அனுமதியை அந்த சஹாபாக்கள் துஷ்பிரயோகம் செய்தது கிடையாது. அந்த மக்கள் யாரும் துஷ்பிரயோகம் செய்தது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கப்படுத்தினாங்க, இந்த ஹாத்திபை பாருங்கள், அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர், ஹுதைபியா உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டவர். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேர்களையும் அல்லாஹ் பாவம் பொறுத்து அவர்களை எல்லாம் நன்மாராயணம் சொல்லப்பட்ட கூட்டங்களை ஆக்கி வைத்திருக்கிற காரணத்தினால் அவர் விஷயத்தில் நாம் யாரும் கோபம் கொள்ள முடியாது என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பத்ர் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, அவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவங்களை கடிந்து கொள்வதற்கோ, அவர்கள் மீது எங்களை கோபத்தை காட்டுவதற்கோ, அல்லது அவர்கள் மீது எங்களுடைய விரக்தியை காட்டுவதற்கோ யாருக்கும் அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் பத்ர் களத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்லவா. பத்ருடைய யுத்தம் எப்படிப்பட்டது? இரண்டாவது வரலாறை சொல்லிவிட்டு நான் பின்னால் வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் 10ஆம் நாள் ஏறத்தாழ 12,000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் என்கிற இடத்தை நோக்கி சென்றார்கள். அந்த ஹுனைன் என்கிற இடத்தில் அரபாவுக்கு பின்னால் அரபா மைதானத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் சென்றால் அந்த ஹுனைன் இடத்தை காணலாம். அதற்கு இப்பொழுது மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஜோரானா என்று அந்த இடத்துக்கு இப்ப புதிய பேர் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் தான் அந்த ஹுனைன் யுத்தம் நடந்தது. அந்த ஹுனைன் யுத்தம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சவ்வாலுடைய மாதம் 10ஆம் நாள் நடந்தது. அம்ருபுன் அவுஃப் என்று சொல்லுகின்ற ஒரு 33 வயசு ஒரு வாலி, ஒரு இளைஞனுடைய தலைமையில் ஏறத்தால 30,000 மேற்பட்ட படையினர்கள், அதாவது ஹவாசின் பனு சகீப் என்கிற கூட்டத்தார்கள் தாயிப் வாசிகள் வந்து 12,000 முஸ்லீம்களோடு என்ன செஞ்சாங்க, யுத்தம் செய்தார்கள். எதிரிகளோ 30,000 மேற்பட்டவர்கள், முஸ்லீம்களோ 12,000 பேர்கள். அந்த எதிரிகளுடைய தந்திரம் சுப்ஹான் அல்லாஹ், அவர்களுடைய மேனிகளிலே விளைகுலைகளை குத்தி கொண்டு மரங்களை போல காட்சியளித்தார்கள். சகாபாக்கள் நிழல் பெறுவதற்காக அந்த மரங்களை நாடி சென்ற பொழுதுதான் அவர்கள் எல்லாம் திடீரென தாக்குதல் செய்தார்கள். அப்படி தாக்குதல் நடக்கும் பொழுது சுப்ஹான் அல்லாஹில் அலீம், அந்த ஹுனைன் யுத்தத்தில் நடந்த நிலைமை என்ன தெரியுமா, பத்ர் யுத்தத்தை போல ஒரு அசாதாரண நிலை வந்தது. 9 சகாபாக்களை தவிர மற்ற எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர 9 சகாபாக்களை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. அப்பாஸ் ரதியல்லாஹு ஓடி வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சத்தம் போட்டு சொன்னார்கள், அன அப்துல் முத்தலிப், நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் அப்துல் முத்தலிப்புடைய மகன், நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்ன செய்ய, ஃபயுனாதி, அவங்க சொன்னாங்க நாதியா, அவர்களை நீங்கள் அழையுங்கோ, அவங்களை கூப்பிடுங்கோ, ஓடி போன சகாபாக்களை கூப்பிடுங்கோ அப்படி சொன்னாங்க. உடனே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஓடி போன சஹாபாக்களை நான் எப்படி கூப்பிட, சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க வார்த்தை, குல் யா அஹ்ல பத்ர், அஹ்ல பத்ர, பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களே ஓடி வாருங்கள் என்று கூப்பிடுங்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹுனைன் யுத்தத்தின் போது கூட அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் ஓடி போனவர்களை கூப்பிடும் போது உஹத் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க என்றோ அல்லது ஹந்தக் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க என்றோ சொல்லவில்லை. பத்ர் களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களே ஓடி வாருங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அவங்களுடைய ஈமான் ரொம்ப பலமானது, அவங்களுடைய ஈமான் ரொம்ப பலமானது. அதை உறுதியாக சொல்லுவதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தின் போது கூட அஹ்ல் பத்ர், பத்ர்வாசிகளே என்றுதான் என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு தர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா கூட்டங்களிலே பத்ரு சஹாபாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 300 சச்ச ஒரு குழுவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை உலகத்தில் உள்ள எந்த சஹாபியும் அடைய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மாராயணம் குர்ஆனிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அல்லாஹ் அவர்களுக்கு பாரம் சூட்டியிருக்கிறான். எனவே அந்த பத்ரு சஹாபாக்கள் செய்த தியாகத்தை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவில் வாழும் காலத்திலே முஸ்லீம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் சொல்லண்ணா துயரங்கள் நடந்தது. சொல்லண்ணா துயரங்கள், சுப்ஹானல்லாஹில் அலீம். கடுமையான தியாகத்தோடுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே காலம் கழித்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று 2 காலம் ஓடிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு கலந்தாசித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் தான் செய்தி கேள்விப்படுகிறது. அபு சுஃபியான் என்பவர் சிரியா நாட்டில் இருந்து பல வகையான சரக்கு சாமான்களோடும் வியாபார பொருட்களோடும் மக்காவை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. மக்காவில் நாம் சம்பாதித்த அத்தனையும் பறித்து விட்டு வெறுங்கையாக எங்களை மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அல்லாஹ் இதற்கு பகரமாக அந்த அபு சுஃபியானை எதிர்கொண்டு அவருடைய வியாபார பொருட்களையும் அவருடைய சரக்கு சாமான்களையும் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி தந்தா நல்லா இருக்கும் என்பது கண்மணி நாயகத்தின் உள்ளத்தில் எழுந்த ஒரு எண்ணம். சஹாபா பெருமக்களும் இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வெறுங்கையாக நாம் திருப்பி மக்காவிலிருந்து எடுத்து அனுப்பப்பட்டோ, இதோ இந்த அபு சுஃபியானும் அவருடைய சிப்பந்திகள் சொன்ன வியாபார கூட்டங்களும் பல வகையான சொத்து சுகங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனா எல்லையால் தான் திரும்பி மக்காவை நோக்கி செல்ல வேண்டும். அதனால் அவர்களை நாம் எதிர்கொண்டு பழிக்கு பழியாக பகரமாக ஏதாவது ஒன்றை அல்லாஹ் மார்க்கமாக்கி தந்தால் நல்லமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தில் தான் ரமலானுடைய 12 ரமலானுடைய 12 அல்லாஹ் ஜிஹாதுடைய ஆயத்தை இறக்கினான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 சொச்ச சஹாபா குழுவினர்களை தயார்படுத்திக் கொண்டு தான் படைக்கு தளபதியாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஏறத்தால் 114 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பத்ர் என்கிற பள்ளத்தாக்கை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சேர்ந்தார்கள். இந்த செய்தி எப்படியோ அபு சுஃபியானுக்கு கேள்விப்பட்டு எலம் லம் லம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனுடைய அந்த அனுமதியோடு மக்காவுக்கு என்ன செய்தார், செய்தி அனுப்பி, தகவல் அனுப்பி, மக்காவில் இருக்கக்கூடிய குறைசி காபிர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபூஜஹல், உத்துபா, ஷைபா, வலீது இது போன்றவர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய உதவியோடு தன்னை காத்துக் கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் திட்டினாலும் அபு சுஃபியானுடைய அடிமனதிலே ஒரு பயம் இருந்தது. என்ன தெரியுமா, ஆயுத பலத்தை விட மனித பலத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலம் ரொம்ப பலமானது. அதனால் அடி மனசுல ஒரு பயம் வந்துச்சு. அதனால நாம ரூட்டை மாத்தி செங்கடல் வழியாக, செங்கடல் சொன்னா ரெட்சி, அந்த ரெட்சி வழியாக நாங்க மக்காவை போய் சேரலாம் என்று என்ன ரூட்டை மாத்தி எப்படியோ வந்து மக்கா வந்து சேர்ந்து கொண்டார். மதீனா வழியாக வராமல் ரெட்சி வழியாக, செங்கடல் வழியாக மக்கா வந்து சேர்ந்து கொண்டார். இந்த சமயத்திலே சுப்ஹான் அல்லாஹில் அலீம் தன்னுடைய நண்பனை பாதுகாப்பதற்காக அபூஜஹல், உத்துபா, ஷைபா, வலீது போன்றவர்கள் எல்லாம் 1000 பேர் கொண்ட படையினரை திரட்டி கொண்டு என்ன வந்தார்கள். வந்த பொழுது அபு சுஃபியான் எப்படியோ சலாமத்தாக போய் மக்காவை சேர்ந்து கொண்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டாலும் கூட வந்தவர்கள் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்கிற அந்த இருமாப்போடு, அந்த கர்வத்தோடு, அந்த அவர்களுடைய அந்த அந்த பெருமையோடு என்ன செய்தார்கள், அந்த காபிர்கள் அந்த இடத்திலே என்ன செய்தார், இரா தங்கினார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு சுபஹான் அல்லாஹில் அதீம். அந்த இரவு நேரத்திலே பெரும் புயலும் காற்றும் வீசியது, மழை பொழிந்தது. பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக ஏற்பட்டது. சுபஹான் அல்லாஹில் அதீம். அவர்களுக்கு முதல் கோணமே அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினான். அவர்களுடைய உள்ளங்களிலே பயம் வந்தது. காத்து பலமாக வீசியது, மழை பொழிந்தது, இந்த மின் வெட்டுகிறது, இடி இடிக்கிறது, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய அடிமனதிலே பயம் வந்தது. அதிலே பாதி பேர்கள் வந்தவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். மிகிதம் இருந்தவர்களோ ஏறத்தால் 1000 பேர்கள் என்று வரலாறு குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த 1000 பேர்கள் கொண்ட அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தார் இந்த அபூஜஹல் என்று சொல்லப்படுகின்ற மடையர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த மனிதர். காலை நேரம் ரமலானுடைய மாதம் 17 காலை நேரம் லுஹாவுடைய வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளையோடு சந்திக்க வேண்டிய நிலை வந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய 17 இரவு தஹஜ்ஜுதுடைய நேரம் சஹருடைய நேரத்தில் எழுந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமாக துவா செய்தாங்க. என்ன துவா, யா ரப்பு, உன்னை ஏற்றுக்கொண்ட சமூகம் நாம், காபிர்களுக்கு மத்தியில் எங்களை தலை குனிச்சிடாதே, எங்களை பலகீனமான சமூகமாக ஆக்கிடாதே, இந்த முஸ்லீம்கள் பலகீனமானவர்கள், அத்தனையிலும் பலகீனமானவர்கள், ஆயுதத்திலும் தான், பணபலத்திலும் தான், எல்லாத்திலும், ஆனால் ஈமானி உறுதியோடு வந்திருக்கிறோம். அதனால ரப்பு உன்னை ஏற்றுக்கொண்ட சமூகத்தை காவிர்களுக்கு மத்தியில் தலை குனிக்க வைத்து விடாதே. உன்னுடைய திருநாமம் கியாமத்து நாள் வரைக்கும் ஒழிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமாக துவா செய்து கொண்டார்கள். அன்றைய நாள் எல்லோரும் உண்டு என்ன செய்தார்கள், நோம்பு நோற்று கொண்டார்கள். 17 காலை நேரம் சுபஹானல்லாஹில் அலீம், அரை மணி நேரம் கூட செல்லவில்லை, அரை மணித்தியாலும் கூட செல்லவில்லை. மாஷா அல்லாஹ், அந்த யுத்தத்தை முஸ்லீம்களுக்கு வெற்றியாக அல்லாஹ் என்ன செய்தான், முடிவு செய்தான். இதெல்லாம் நீண்ட வரலாறுகள், குத்துபா உங்களுக்கு தேவை என்பதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த களத்திலே முதலாவது இறக்கப்பட்டவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இறக்கினார்கள். மதீனா அன்சாரி சஹாபாக்களை சார்ந்த 3 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த களத்தில் இறக்கினாங்க. எதிரியருடைய தரப்புல 3 பேர், உத்துபா, ஷைபா, வலீத் என்கிற 3 பேர்கள் இறக்கப்பட்டாங்க. உத்துபா என்பவர் வாப்பா, ஷைபா சொல்றவர் அவருடைய தம்பி, வலீத் சொல்றவர் உத்துபாவுடைய மகன். ஒரே குடும்பத்தை சார்ந்த ரபியா உடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உத்துபா ஷைபாவும், ரபியாவுடைய பேரனாக இருக்கக்கூடிய வலீதும், வாப்பா, அவருடைய தம்பி, அவருடைய மகன், இந்த 3 பேர்கள் தான் களத்திலே குறிக்கப்பட்டார்கள் எதிரிகளுடைய பக்கத்திலே. முஸ்லீம்களுடைய தரப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க 3 சஹாபாக்கள், மதீனா சஹாபாக்களை இறக்கினார்கள். உத்துபா கர்ஜித்து சொன்னார், உத்துபா கர்ஜித்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து, முகம்மது கொடுக்க முடியாமல் மக்காவிலிருந்து வந்த கோளைகள் ஒளிந்து கொண்டார்களா, எப்படி வீர வார்த்தை சொல்லுகிறார், மக்காவிலிருந்து வந்தவர்கள் ஒளிந்து கொண்டார்களா, அப்பாவியான மதீனத்து வாசிகளை களத்திலே நீங்கள் இறக்கிவிட்டு இருக்கிறீர்கள், எங்க ஊர்ல இருந்து வந்தாங்களே அவங்களை கடத்தில் இறக்க உங்களுக்கு நாதி இல்லையா அப்படின்னு உருக்கமாக சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரம் வந்தது. அந்த 3 சஹாபாக்களின் திருப்பி வாபஸ் பெற்றார்கள். இறக்கி அந்த 3 சஹாபாக்களை திரும்ப எடுத்து விட்டு முதலாவது களத்திலே இறக்கியவர் யாரு தெரியுமா, அசதுல்லா வ அசது ரசூலில்லா என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு, ஹம்சா ரழியல்லாஹு தாருகளை களத்திலே முதலாவது இறக்கியதன் தாமதம் எதிரிகளுடைய உள்ளம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அவர்களை முதலாவது இறக்கினாங்க. படைக்கு பிந்திக்கோ, பந்திக்கு முந்திக்கோடு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, படைக்கு பிந்திக்கோடு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, படையெல்லாம் முன்னுக்க வச்சு தலைவர்களும் நல்ல 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 ஆயுதங்கள்ல பலமானவர்களை பின்னுக்கு இருந்து கொண்டுதான் தாக்கு பண்ணுவாங்க. பந்திக்கு முந்திக்கு ஒரு சொன்னா சாப்பாடு கொடுக்கும் பொழுது நீங்க முன்னுக்கு என்னென்று பரிமாறணும், அப்பதான் சொல்லுவாங்க அப்துல்லா ஆஜியாரோட சாப்பாட்டுக்கு போன எப்படி எல்லாம் கவனிச்சார் சொல்லி, நீங்க புட்டுவத்துல உட்கார்ந்து கொண்டு வந்து வந்து தின்னு அப்படி சொன்னா வாரவன் எல்லாம் பாருங்க பெருமையா உட்கார்ந்து கொண்டு வாரவனை கவனிக்கிறான் இல்ல சொல்லி திமிருப்பாரு சொல்லிட்டு போவான். கிட்ட நின்று பரிமாறணும், அதான் பந்திக்கு முந்திக்கோ. பந்திக்கு முந்திக்கு ஒரு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நேரத்தோட போய் தின்றேன்னு அர்த்தம் அல்ல, முன்னுக்கு நின்று வாரவங்களை நல்லா பரிமாறுங்கோ அது அர்த்தம். படைக்கு பிந்திக்கோடு சொன்னா என்ன அர்த்தம், பட தளபதியா இருக்கிற முன்னுக்கு போய் நீ உசுர விட்டன்னு சொன்னா பின்னுக்கோலாம் ஓடிடுவான், அதனால பின்னுக்கு நின்று எல்லாத்தையும் என்ன வழி நடாத்தி அதை நீ வெற்றி கொள்ளப்பார். இதுதான் பந்திக்கு முந்திக்கோ, படைக்கு பிந்திக்கோடு சொல்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பக்கமாக வைத்திருந்த ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அவர்களை கடத்தில குதிச்சாங்க. சுபஹானல்லாஹில் அலீம். ஹம்சா ரழியல்லாஹு சாதாரணமானவங்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டவங்க ஹம்சா ரழியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 3 உறவுக்கு சொந்தக்காரர் ஹம்சா ரழியல்லாஹு. 3 உறவுக்கு, ஒன்று சாச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா யாரு, ஹம்சா ரழியல்லாஹு அவங்களும் அப்துல் முத்தலிபுடைய மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா அவங்களும் அப்துல் முத்தலிபுடைய மகன். அப்ப சாச்சா என்கிற முறை. இரண்டாவது உறவு முறை என்ன தெரியுமா, ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சுவைபத்துல் அஸ்லமியா என்கிற பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுவைபத்துல் அஸ்லமியா என்கிற பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறார்கள். அப்ப இருவரும் பால் குடி சகோதரர் என்ற ஒரு முறை, முதலாவது சாச்சா, இரண்டாவது பால் குடி சகோதரர் என்ற ஒரு முறை. மூன்றாவது உறவு முறை, மூன்றாவது உறவு முறை, ஹம்சா ரழியல்லாஹு உம்மாட பேரு ஹாலா. ஹம்சா ரழியல்லாஹு உம்மாட பேரு ஹாலா. ஹாலாவுடைய தகப்பன் உஹைப், ஹாலாவுடைய வாப்பா உஹைப். உஹைப் என்பவர் ஆமினா உம்மா இருக்காங்களே, ரசூல் நாயகத்துடைய தாயார் ஆமினா. ஆமினா உம்மா அவங்களுடைய வாப்பாட பேர் வஹபு. வஹபுடைய தம்பி தான் உஹைப். வஹபுடைய தம்பி தான் உஹைப். ஆமினா உம்மாவுடைய சாச்சா உஹைபுடைய மகள் தான் ஹாலா. அப்ப தங்கச்சி, தங்கச்சி பெற்ற புள்ளதான் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுக்காரர், ஒரே நேரத்தில் வாப்பாவுக்கு மகனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லாவுக்கும் அவங்களோட அப்பா அப்துல் முத்தலிபுக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் முடிச்சு. வாப்பாவுக்கு மகனுக்கும் அப்துல் முத்தலிபு வந்து ஹாலாவை கல்யாணம் முடிச்சாரு, அப்துல்லா வந்து ஆமினா அம்மாவங்களை கல்யாணம் முடிச்சார். ஒரே நேரத்தில் கல்யாணம் முடிக்கப்பட்டுச்சு. ஹாலாவுக்கு பிறந்த புள்ளதான் ஹம்சா ரதியல்லாஹு தஆலா. இப்படி வரலாறுகளை நீங்கள் பார்க்க முடியும். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா மூன்று உறவுக்கு வராங்க. ஒன்று சாச்சா முறை, இன்னொன்று பால்குடி சகோதர முறை, இரண்டாவது ஆமினா அம்மா அவர்களுடைய தம்பி. ஆமினா அம்மா அவர்களுடைய தம்பி. அந்த அடிப்படையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுக்காரர். ரசூல் நாயகத்தை விட ரெண்டு வயசு மூப்பு ஹம்சா ரதியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் இளமை. அப்போ ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அஞ்சா சிங்கம் உஹதி களத்தில் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. சையீது சுஹதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது களத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அவங்களுக்கு என்ன பேர் சூட்டினாங்க. அது ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு நடந்ததுதான் உஹதி யுத்தம். இது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு. களத்தில் ஹம்சா ரதியல்லாஹு குதித்தார்கள். இரண்டாவது தன் தரப்பில் இருந்து இறக்கியவர் யாரு தெரியுமா? சையீதுனா அலி ரதியல்லாஹு தஆலா. அலி அலி ரதியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? சுப்ஹானல்லாஹில் அலீம். ஹைபர் யுத்தத்தின் போது தன்னுடைய இடது கையினாலேயே அந்த கோட்டையை தாங்கி பிடித்துக் கொண்டு யுத்தம் செய்தார்கள். யுத்தம் எல்லாம் முடிந்தவரை பார்க்கிறாங்க, தன் கையில் இரும்பு கோட்டை கதவு இருக்கிறது. அந்த கோட்டை கதவு தூக்கி வீசினார்கள். சுபஹானல்லாஹ். ஏழு சஹாபாக்கள் சேர்ந்துதான் அந்த இரும்பு கதவை தூக்கியதாக வரலாறு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு வீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சிங்கங்களாக இருந்த ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அவர்கள், இரண்டாவது அலி ரதியல்லாஹு தஆலா, மூன்றாவது அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு. அபு உபைதா ரதியல்லாஹு. இந்த மூன்று சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி களத்திலே இறக்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். இறங்கி அஞ்சு நிமிஷம் கூட போகவில்லை, உத்துபா ஷைபா வலீது மூணுவருடைய தலையும் உருண்டோடியது உருண்டோடியது. பந்தாடினார்கள். சுப்ஹானல்லாஹ். அரை மணி நேரத்துக்குள்ளே எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் எதிரியுடைய தரப்பிலே. அரை மணி நேரத்திலே சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி. வானுலகத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய உதவியை இறக்கினான். இதுதான் குர்ஆன் சொல்லுகிற ஆயத்து. வலக்கது நசரக்கும் அல்லாஹ் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நிச்சயமாக அல்லாஹ் பத்ரி களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்கள் எல்லாம் நிராயுத பாய்ந்திருக்கீர்கள். உங்களோட கையில் ஆயுதம் இல்லை. உங்கள்கிட்ட ஆக கூடுனா பத்து கூட கேடயம் இல்ல, கத்து பத்து கூட வாள் இல்ல. பத்து வால் கூட இல்லாத நிலையில ஆயிரம் பேர்களை சமாளிப்பது சும்மா லேசா மூமிங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி இறங்கியது. வானுலகத்தின் மலக்குகள் அல்லாஹ் இறக்கினான். அந்த எதிரிகளை அல்லாஹ் பண்டாட வைத்தான். மஷா அல்லாஹ். அரை மணி நேரத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. வெற்றி மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கு அருளும் கிடைத்தது, பொருளும் கிடைத்தது. முஸ்லிம்களுக்கு பொருளும் கிடைத்ததுன்னு சொன்னா என்ன? முஸ்லீம்களுடைய தரப்புகள்ல என்ன செஞ்சாங்க? கதிர்கள் அந்த எதிரிகளை பிடித்துக் கொண்டாங்க. அப்படி சிறை கைதிகளாக பிடிப்பட்ட எழுபது பேர்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களை அழைத்து வந்து மதீனாவிலே அந்த சிறை கைதிகளாக பிடிப்பட்ட அந்த பத்ரு யுத்தத்திலே பிடிப்பட்ட எதிரிகளுடைய சிறை கைதிகளை எழுபது பேர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ரு யுத்தம் நமக்கு ஈமானிய பாடத்தை பெற்று தருவது போல, ஈமானிய பாடத்தை கற்றுத்தருவது போல பொருளாதாரத்திலும் அது நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. கல்வி அறிவையும் அந்த பத்ரு யுத்தம் நமக்கு போதிக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ளணும். எழுபது சிறைக்கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்களை என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் என்று மசூரா பண்ணிய பொழுது அபுபக்ர சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த எழுபது பேர்கள் சொன்னாங்க, யார்கிட்ட காசு இருக்கிறதோ, யார்கிட்ட பண வசதி இருக்கிறதோ அவங்க ஒரு தொகையை செலுத்தி தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு தொகை பணம் என்ன செய்த முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைத்தது. இரண்டாவது, அந்த எழுபது பேர்களை யாருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ, அவங்க மதீனாவில் இருக்கக்கூடிய பத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்தால் அவைகளை கொண்டு என்ன செய்ய விடுதலை பெறலாம் என்று சொன்ன பொழுது சுப்ஹானல்லாஹ் கல்வி ஞானமும் இந்த சமூகத்துக்கு கிடைத்தது. அருமையான மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர் யுத்தத்தை நீங்க ஆழமாக பாருங்க. ரெண்டு தரப்பினர்களும் முஸ்லீம்களும் தான், முஸ்லீம் அல்லாதவர்களும் தான், இருவருமே ஒரே குடும்பம் தான். என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருக்கிறாங்க. எதிரிகளுடைய தரப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரம் பத்ர் யுத்தத்தில் எதிரிகளுடைய தரப்பில் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகளான ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவரான அபுல் ஆஸ் என்பவர் அந்த நேரம் பத்ர் யுத்தத்தில் எதிரிகளுடைய தரப்பில் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த எழுபது சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு காசு இருந்தா பணங்களை செலுத்தி நீங்க விடுதலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அபுல் ஆஸ் என்ன செய்தார் தெரியுமா? வரலாறுல பாருங்க. அபுல் ஆஸ் என்ன செய்தார்? தன் மனைவி ஜைனபு ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள், தன் மனைவிக்கு செய்தி அனுப்பினாரு, இப்படிதான் ஏதாவது ஒன்றை கட்டி என்ன நீங்க விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி. உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனபு ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க தெரியுமா, தன் கணவனை விடுதலை செய்வதற்காக மக்காவில் இருந்து சில நகைகளை அனுப்பி வச்சாங்க. சில நகை என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு முடிச்சில கொண்டு வரப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முடிச்சு அந்த முடிச்சு அவிழ்த்து பார்த்தாங்க. சுபஹானல்லாஹ், ஜைனபு ரதியல்லாஹு அன்ஹா கழுத்தில் தொங்கப்படப்பட்ட ஒரு மாலை இருந்துச்சு. அது யாருடைய மாலை தெரியுமா, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மாலை. ஜைனபு ரதியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடிச்சு கணவனுடைய வீட்டுக்கு போகும் சமயத்தில் தன் பிள்ளை வெறும் கை கழுத்தாக போகிறது நினைச்சு என்ன செஞ்சாங்க, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த மாலையை கிளட்டி என்ன செஞ்சாங்க, தன் மகள் ஜைனபு ரதியல்லாஹுடைய கழுத்துல போட்டு விட்டாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாவே தெரியும். அந்த மாலையை பார்த்ததுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையில எடுத்து என்ன சொன்னாங்க, இது என்னுடைய மனைவியுடைய மாலை என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என் மனைவியுடைய மாலை, நீங்கள் விரும்பினால் இந்த மாலையை திருப்பி என் மகளுடைய கையிலே திருப்பி ஒப்படைச்சிடுங்கோ, இது என் மனைவி போட்ட மாலை என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால ஜைனபு ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சாஹிபத்துல் கிலாதா என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. கிலாதா என்றால் அந்த ரசூலுல்லாஹுடைய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா போட்ட மாலையுடைய பெயர் கிலாதா. அதனால சாஹிபத்துல் கிலாதா என்று சொல்லப்படும். இப்படியெல்லாம் வரலாறு குறிப்புகள் சொல்லி தரப்படுகிறது. அருமையானவர்களே, மூமின்களே, பத்ர் யுத்தம் நீண்ட வரலாறுகள் கொண்ட யுத்தமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா, ஈமானிய உணர்வோடு அந்த சஹாபாக்கள் செய்த யுத்தம். ஈமானிய உணர்வோடு அந்த சஹாபாக்கள் செய்தாங்க, அதனால அவங்களுக்கு கணக்கு அவங்களுக்கு பெருசாக தெரியவில்லை. நாங்க 300 பேர், நாங்க 300 பேர், அவங்க 1000 பேர், சமாளிக்க முடியுமா? மூமிங்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே, மோத்தா யுத்தம் ஒன்று நடந்துச்சு. மோத்தா யுத்தம் ஹிஜ்ரி 8 ஆண்டு நடந்த யுத்தம். ரோமர்கள் 200,000 பேர், முஸ்லீம்கள் ஆக கூடுனா 3000 பேர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு சஹாபாக்களை சொன்னாங்க, ஜைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிபை நீங்கள் அமீராக எடுத்துக் கொள்ளுங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹாவை நீங்கள் படைத்தளபதியை எடுத்துக் கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூவரும் ஷஹீதாக்கப்படுவது நிச்சயம் என்பதை உணர்த்தினாங்க. மோத்தா யுத்தத்தில் நடந்தது ஜைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லா இப்னு ரவாஹா, மூணு பேருமே அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க தெரியுமா. எதிரிகள் ரோமர்கள் 200,000 பேர், முஸ்லீம்கள் வெறுமனே 3000 பேர்கள். 3000 பேர்கள் 200,000 பேர்களை எதிர்கொண்டு அந்த மோத்தா யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹுடைய தலைமையின் தான் இறுதியில் அந்த யுத்தத்தின் வெற்றி கொள்ளப்பட்டச்சு. அப்ப அதுல அப்துல்லா பின் ரவாஹா ரதியல்லாஹு சொன்ன வீர வாக்கியம் என்ன தெரியுமா, அந்த 3000 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நாங்க புறமுதுகி காட்டு ஓடுற சமூகம் அல்ல, நமக்கு எமக்கு கண் முன்னால் சொர்க்கம் இருக்கிறது. நாம் எதிரிகளுடைய வாளுக்கு நாம் பந்தாடப்பட்டு விட்டால், எதிரியுடைய வாளுக்கு நாம் இரையாகி விட்டால், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் நம் கண் முன்னால் இருக்கிறது. இல்ல நாம் வெற்றி கொண்டால் மாஷா அல்லாஹ் தீன் தலை தோங்கி விட்டது என்பது அடையாளம். இந்த கிறிஸ்துவர்களை நாம் வெற்றி கொண்டோம், இந்த பாரசீக மண்ணிலும் இஸ்லாத்தின் கொடி பறக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமைக்கும் இந்த இடத்திலே ஓங்கி விட்டது என்பது நாம் சந்தோஷம் அடைவோம் என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு வீர வார்த்தை சொன்னாங்க. இப்படிதான் அந்த சஹாபா பெருமக்களுடைய ஈமானிய உறுதி இருந்துச்சு. ஆனா நம்மட ஈமான நிலைமை பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியா, நாலு இந்த கொழும்புல கால் நூற்றாண்டு காலம் வாழ்றேன். இந்த வெள்ளம்பட்டி பகுதியில, இந்த வெண்ணவத்த பகுதியில ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கிராம சேவரை பார்ப்பதற்காக நான் போனேன், ஒரு கிராம சேவரை பார்க்கறதுக்கு போனேன். என்னை கூட்டிட்டு போனவர் சொன்னாரு, கிட்ட வீட்டுக்கு போன உடனே ஹதரத் தலையில தொப்பியை கழட்டி சாக்கில போடுங்கன்னு சொன்னாரு. என்னைய பார்த்து தொப்பியை கழட்டி சாக்கில போடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன், ஏன் சொல்லி. அப்பதான் விஷயம் செய்யலும், நான் கேட்டேன், மாற்று மதத்தவனு போல நான் காட்டவா, நான் போட்டிக்கிற ஜுப்பா காட்டி கொடுத்துருமே, நாங்க போட்டிக்கிற ஜுப்பா காட்டி கொடுத்துருமே, எங்களோட வேலையை நாம் செய்வதற்கு இஸ்லாம் என்ற ஒரு அடையாளத்தை காட்டிக் கொண்டால் விஷயம் நடக்காது என்று அற்ப நிலை நமக்குள்ளத்திலே தோன்றுகிறது. ஏன் இந்த நிலை? அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் சமூகம் எவ்வளவு கண்ணியமான சமூகம், இதை நாம் யாருக்கும் தாரவாத்து கொடுத்துடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வளர்ந்து வருகின்ற நம்ம சிறார்களுடைய எதிர்காலங்கள் பாலாகி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நான் கவலையோடு சொல்லுகிறேன், உங்களை பார்த்து விழுமையாக சொல்லுகிறேன், நாம் கண்ட வாழ்வு வேறு, காணும் வாழ்வு வேறு. ஆடை அலங்காரம் என்ற பெயர்ல இன்றைய சமூகத்தில் நாம் சீரழிகிற சமூகமாக சமூகம் மாறிவிட்டதோ என்று கவலைப்படுகிறேன். ஆடை அலங்காரம் என்ற பெயர்ல பாருங்க மோமிங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலத்துல எங்க பாட்டங்க, எங்க முப்பாட்டங்க, எங்க பாட்டங்க, எங்க முப்பாட்டங்கள்லாம் அவங்க உடுத்துல உடுப்புகள் கிழிஞ்சா கூட தச்சுதான் போட்டாங்க இல்லையா? யோசிங்க, கிழிஞ்ச உடுப்பா இருந்தாலும் கூட தச்சுதான் போட்டாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் எப்படி போடுறான், தச்ச உடுப்பையே கிழிச்சு போடுறான். முழங்கால் கிழிஞ்சிக்கு, எங்களை கிழிஞ்சி இருக்குது, பைத்தியகாரம் ஆயிக்கிறான். படிச்சவன் போடுற உடுப்பில பார்த்தா பைத்தியகாரம் போற உடுப்பு மாதிரி இருக்குது. இவன் பிச்சைக்காரன், இவன் லட்சக்காரன், நமக்கே தெரிய மாட்டேங்குது. நல்ல கழுசான 1000 ரூபாய்க்கு விற்கிறான், பிஞ்ச கழுசான 4000 ரூபாய்க்கு விற்கிறான். இதெல்லாம் ஆடை நாகரிகமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, கொஞ்சம் சிந்தியுங்கோ. ஒரு ஜான் வயிற்றை பாதுகாப்பதற்காக, இந்த ஒரு ஜான் வயிற்று பசியை பாதுகாப்பதற்காக நாங்க நீங்க உண்ணுகின்ற அரிசியுடைய விலை எவ்வளவு? ஒரு கிலோ அரிசி 100 ரூபா. ஆனா இந்த சமூகத்தை சீரழிக்கின்ற அறிவும் அறிவியலும் உயர்ந்துள்ள இன்றைய காலத்துல 1 GB டேட்டா இப்ப எவ்வளவு? 49 ரூபா. இப்ப உள்ள 1 GB டேட்டா 49 ரூபா. அப்போ எங்க போய்விட்டது? நாலு நாளைக்கு முந்தி நான் கண்ட வரலாறு, எங்க ஊருக்கு போன சமயத்தில் எங்க பெரியப்பா அழுது கொண்டிருக்கிறார். எங்க பெரியப்பா, நான் பெரியப்பா பார்த்து கேட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க சொல்லி அவர் சொன்னாரு, உங்க தம்பி கட்டார்ல இருந்து கோல் போட்டார். பெரியப்பா பார்த்து கேட்கிறாரா, எங்க தம்பி கேட்டிக்கிறாரு, பெரியப்பா நீங்க வைப்பர்ல இருக்கீங்க சொல்லி. வைப்பர்ல அவர் கிடையாது, அவர் சைபர்ல இருக்கிறாரு பெரியப்பா. அவர் 3000 போனை பார்த்து பாவிக்கிறவருக்கு அவருக்கு வைப்பர்லாம் தெரியுமா? அவர் ஏதோ ஏரியா நினைச்சு அவர் சொன்னாரா, நான் வைப்பர்ல இல்ல, நான் கல்பிட்டுல இருக்கிறேன்னு சொன்னாராம் அவரு. ஏன்னா அவர் ஏதோ ஏரியா நினைச்சு அவன் சொல்லிக்கிறான், எங்க தம்பிக்காரன் சொல்லிருக்கான் இப்படிதான். இதெல்லாம் இன்டர்நெட்ல பேசுற கோல்கள் முறை, இது உங்ககிட்ட இல்ல, அதனால வேஸ்ட், வைங்க போன் சொல்லி. அதுக்காக தான் அழுகிறாரு. என்னன்னு கேட்டா, பெரியவங்களை இளையவங்க கண்டா ஒரு காலத்துல சோமா இருக்கீங்களா கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் காலம் மாறி, இப்போ இப்ப வைபர்ல இருக்கிறீங்களா, பேஸ்புக்ல இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா, அப்படிதான் கேட்கறான்னு சொன்னார். உண்மைதானே? தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ள இன்றைய காலத்தில் உறவுகள் விஷயத்திலும் பாரம்பரிய விளியமியங்கள் விஷயத்திலும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நான் கவலையோடு சொல்கிறேன், நான் நீண்ட நேரம் நீடிக்க விரும்பவில்லை, முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. மூமிங்கிற எல்லாவுடைய நல்லடியார்களை, இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் மக்கள்லாம் சொல்லி தந்தாங்க, சுண்ணத்துகளையும் தொழுங்குங்க நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. சுண்ணத்துகளை தொழுங்கோ நன்மை கிடைக்கும். இப்ப சொல்லி கொடுத்துக்கிறாங்க என்ன தெரியுமா, சுண்ணத்தை விட்டாலும் பரவாயில்ல பாவம் இல்லதானே. எப்படி சுண்ணத்தை விட்டாலும் பரவாயில்ல பாவம் இல்லதானே? இந்த காலத்துல நன்மையை அதிகரிக்கிற கூட்டங்களை நாம் காண்கிறோமா, அல்லது நன்மைகளை இல்லாமலாக்கிற கூட்டங்களை காண்கிறோமா? சிந்தியுங்கோ. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது குதர்க்கங்களை பேசிக்கொண்டு என்ன செய்கிறோம்? நன்மைகள் விஷயத்தில் நாங்கள் நீங்க பராமுகமாக இருக்கிறோமே தவிர, போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர்களுக்கு எண்ணம் வருகிறது? கூட்டாக செய்யப்படும் அமல்களுக்கு குதர்க்கம் பேசுகிறோம், கூட்டாக செய்யக்கூடிய அமர்களுக்கு என்ன செய்கிறோம், ஆதாரங்கள் உண்டா என்று நாம் குதர்க்கம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய நிலைமைகளை பார்த்த ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. இரவு நேர தொழுகை எவ்வளவு புனிதமானது, ரமலானுடைய காலத்தில் இரவு நேர தொழுகை எவ்வளவு புனிதமானது. ஆனா நிறைய பள்ளிவாசல பாருங்க, சல்லல்லாஹு காலத்துல முதலாம் நாள் ஜனம் கூடிச்சு, அதை விட ரெண்டாம் நாள் அதை விட கூடிச்சு, மூணாம் நாள் அதை விட கூடிச்சு, நாலாம் நாள் நாயகமாக பள்ளிக்கே வரல. ஏன் தெரியுமா? அந்த சஹாபாக்கள் காட்டிய ஆர்வத்துல இந்த தொழுகை அல்லாஹ் உங்க மீது பரலாக்கிடுவானோ என்கிற பயம். நம்ம ஊர்ல பாருங்க, முத நாள் கூடிச்சு, ரெண்டாம் நாள் குறைஞ்சிச்சு, மூணாம் நாள் குறைஞ்சிச்சு, இப்ப அடிமண்டல ஓடிக்கொண்டிருக்குது. சரியா? 27 வரும் சுபஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தம்பிமாய் வருவானுவள், வந்து எல்லாரும் அமல் செய்வானுவள், கொஞ்சம் விட்ட ஹவுலை நின்று தொழுது பேசிடுவானுவள். இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வரும். இதெல்லாம் சீசனுக்கு வந்து போறதா? ஒவ்வொரு சீசனுக்கு ரமட்டானா வருவது, மாங்கா வருவது, துனியாங்கா வருவது மாதிரி ரமலானுக்கு சீசன் அமல்களா? நான் யோசிக்கிறேன், யோசித்துக்கு கேட்கிறேன் உங்களை பார்த்து. அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்புடைய காலம் எவ்வளவு பெரிய பரபரக்கத்து நிறைந்த காலம். அடைந்து ரமலான் பாக்கியமாக கிடைத்து அந்த இரவுல ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லையா, அந்த ரமலானை அவன் பாக்கியமாக கருதவில்லையா, அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமே. அருமையானவர்களே, பூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்து கொள்ளுங்கோ. சிறப்பான ஒரு கால நேரம் நெருங்கி வந்திருக்கிறது, அந்த கால நேரங்களை பெருமதியாக கருதுவோம். ரமதான் இறுதிப்பத்திலே மஸ்ஜிதிலே நிறைய இழத்திக்காப்பு இருப்போம், இரா வணக்கங்களை ஈடுபடுவோம். லைலத்துல் கத்ர் அந்த பகுதிக்குள் தான் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்லி தந்திருக்கிறார்கள். 10 இரவுகளை இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குவோம். இப்போ ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஜூன் மாதம் 15 பிறநாள் கலண்டர்ல போட்டிக்கு, அப்ப 28 நோம்பாக புழுங்கிட்டு என்ன செய்யற, நோம்பு பிறநாள் கொண்டாடுறா அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. 28 நோம்பு வராது, அதை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. அல்லாவுடைய நல்லடியார்களே, உத்தியோகபூர்வமாக அது அரசாங்கம் 15 நீவிடு போட்டு எடுக்கட்டும். நமக்கு வெள்ளிக்கிழமை நாள் தான் ரமலான் 29 வரும், நமக்கு 29 வரும். வெள்ளிக்கிழமை பின்னரும் சனி இரவு ரமலான் தலைப்புறை தென்பட்டால் சனிக்கிழமை தான் எங்களுக்கு பெருநாள், இல்லை என்றால் சனிக்கிழமை நோம்புதான், ஞாயிற்றுக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடணும் என்பதை நாங்கள் உறுதியாக இந்த இடத்தை சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இப்ப எல்லாம் சமூகத்துக்கு மத்தியில பரவலாக பரவப்படுகின்ற விஷயம், ஏன்னா கலந்தர்ல போட்டிக்கு 15 சொல்லி, அதனால் அண்டைக்கா பெருநாள் அண்டைக்கா பெருநாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த விஷயத்தையும் நாங்களுக்கு சொல்லி காட்டணும் என்பதற்காக சொல்லுகிறோம். நேர காலங்கள் பெருமதியானது, வீட்டில் உள்ள பெண்களுடைய ஒழுக்க முறைகளை கொஞ்சம் கண்காணித்துக் கொள்ளுங்கோ. அடிக்கடி நான் நிறைய பயான்கள் சொல்லுவதுண்டு, ரமலானுடைய பகல் காலங்களுக்கு பொன்னானது, இராக்கால திருநாளங்களும் பொன்னானது. பெருநாள் கொண்டாட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. பெருநாள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும், அந்த பெருநாளுக்குரிய ஆயத்தங்களை செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக வேண்டி பெண்கள் விஷயத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கோ. பஜார்கள் அந்த பெண்கள் அலைஞ்சி சுற்றி அரை திரிஞ்சி இஃப்தாருடைய நேரம் தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியக்கூடிய காட்சிகளை இன்னும் ஒரு வார பகுதியில் நீங்கள் காண முடியும். எனவே இதெல்லாம் ஆண்களே உங்க மீது ஒரு பொறுப்பான ஒரு கடமை. அந்த பெருநாளுக்குரிய ஆயத்தங்களை ஏற்படுத்தி கொடுப்பது உங்க மீது ஒரு பொறுப்பான ஒரு கடமை என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவைகள் விஷயத்திலும் கண்காணிப்பாக நடந்து கொள்ளுங்கோ. வீட்டில் உள்ள பிள்ளைகளை இபாதத்தில் கழிக்க வையுங்கோ. குர்ஆன்கள் ஓதுவதிலும் ஹிஸ்புல் குர்ஆன் போன்ற அமல்கள் செய்யுங்கோ. இன்றைக்கு பதினைந்து நாட்கள் நாம் நோன்பு பிடித்திருக்கிறோம். பதினைந்து இரவுகள் இராவணக்கங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படி ஒரு கேள்வி கேட்டால் பலகீனம் தான். இந்த பதினைந்து நாட்களும் நாம் தவறாமல் இறா தொழுகை தொழுதிருக்கிறோம் என்று கொஞ்சம் கையை உசத்தி காட்டுக்கொண்டு சொன்னா சந்தேகம் தான். எனவே அருமையானவர்கள், அவருடைய நல்லடியாக கடந்த காலங்கள் கடந்ததாக இருக்கட்டும், வரக்கூடிய காலங்கள் ரொம்ப பொறுமதியான காலங்கள். அதே மனதில் கொண்டு நாம் என்ன செய்வோம்? நல்லது செய்வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஏழையா தான் வாழ்ந்தாங்க, ஆனா அவங்களை போல சதக்கா கொடுப்பதற்கு அவங்கள விழுறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆக்கின சோறா இருக்கலாம், காய்ச்சின கஞ்சா இருக்கலாம், அதுல ஒரு பகுதி அடுத்த வீட்டு கொடுத்து சரி, அடுத்த உங்க ஹக்குகளை எப்பயா நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கோ. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்க பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே. ரமலானுடைய ஒரு பகுதி இதோ நாம் பூர்த்தியாக்கி கொண்டோம் யா அல்லாஹ். எஞ்சிருக்கக்கூடிய அடுத்த பகுதிக்குள்ள இப்பொழுது நாம் காலை எடுத்து வைக்க போகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த பகுதியிலும் சுபிச்சமாக நோன்பு நோற்று இறா வணக்கங்கள் ஈடுபட்டு உன்னோட பொருத்தத்தை பெறுகின்ற கூட்டங்களாக ஆக்கிடு ரஹ்மானே. நாம் ஏதாவது நல்ல மல்ல ஈடுபட்டிருக்கிற நிலையில யா அல்லாஹ் எங்களுக்கு லைலத்துல் கத்ரி பாக்கியத்தை தந்துடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, சென்று போன ரமலானிலே நம்மோடு இருந்தவங்க நிறைய பேர் நம்மளுக்கு இல்லை யா ரப்பு, அவங்க எல்லாம் அவங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாங்க ரஹ்மானே. அவங்க மண்ணறைகளை எல்லாம் பொன்னறையாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் எங்களோட வாழ்நாள் இது இறுதி ரமலானாகவோ அல்லது இது கடைசி காலமாக ஆகிவிடாமலும் காத்திடு ரஹ்மானே. இன்னொரு ரமலானையும் நாம் காணணும், இன்னொரு தடவையும் யா அல்லாஹ் தலை நோம்பிலிருந்து நாம் நோட்க வேண்டும். ஆசையோடு ஆர்வத்தோடு கேட்கிறோம் யா ரப்பு இந்த பாக்கியத்தின் ஏழைகளுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் ரமலானை அடைந்து அதிலே பாக்கியம் பெற்று அந்த ரமலான் உடத்தில் யாருக்கு யாரு யாருக்கெல்லாம் சாதகமாக வந்து சாட்சி சொல்லுமோ அந்த கூட்டத்திலே இந்த ஏழைகளையும் சேர்த்துக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் அடிக்கடி நாட்டிலே பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை காரணமாக மக்களுடைய அன்றாட வாழ்வுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ் வீடு வாசல்களை வெள்ள நீர்கள்லாம் புகுந்து நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறாங்க ரஹ்மானே. அவங்களுக்கு எத்தனையோ நல்லவர்கள் உதவி உபகாரங்கள் செஞ்சாங்க ரஹ்மானே. உதவிகள் உபகாரங்கள் செஞ்ச நல்ல நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய நியமத்தை தௌலத்தை வாரி வழங்கிடு ரஹ்மானே. இது போன்ற பேரழிவுகள் இனிமேல் நம்மை தொட்டு விடாமல் பாதுகாத்துடு ரஹ்மானே. அடிக்கடி இந்த ரோம்புடைய காலத்திலே இந்த மக்களை இப்படியான தாக்கங்கள் வருகிறதை நாம் அன்றாட வாழ்விலே கண்டுகொண்டிருக்கிறோம் யா ரப்பு. ரப்பே ரஹ்மான், இந்த இழுக்கமான நிலைமைகளை மாறி நாட்டிலே சுபீட்சத்தை ஏற்படுத்த ரஹ்மானே. நல்ல தலைமைத்துவத்தை நமக்கு மலர வைத்திரு ரஹ்மானே. இனவாதிகள் மதவாதிகளுடைய கரங்களிலே இந்த நாட்டுடைய தலைமைத்துவங்கள் போய் சேர்ந்து விடாமல் பாதுகாத்துடு ரஹ்மானே. பள்ளிவாசலை பாதுகாத்துடு யா அல்லாஹ். சிறப்பான கண்ணியமான இந்த அர்ரஹ்மத் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த மேதான இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செய் ரஹ்மானே. இந்த மஸ்ஜிதுடைய திருத்த வேலைகளுக்காக வேண்டி எவ்வளவு தேவைகள் இருக்கிறது ரஹ்மானே, அதிலே இந்த ஏழைகளையும் கொண்டு பங்கு வாங்கிடு, வேலை வாங்கிடு ரஹ்மானே. இந்த மஸ்ஜிதை கம்பீரமான தோட்டத்தில் உருவாக்கி அல்லாஹ் மக்களுக்கு ஒரு நியமத்தாக ஓண்ட சொத்தாக இது காட்சி அளிக்கையால் நீ துணை செய் ரஹ்மானே. பள்ளிவாசலோடு தொடர்புள்ள சமூகமாக எங்களை ஆக்கி ரஹ்மானே. இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கதிமத் செய்யக்கூடிய ஹாதிமீன்களுக்கும் எல்லோருக்கும் வந்து போகக்கூடிய எல்லா ஊர் ஜமாத்தின் அத்தனை பேர்களுக்கும் உன் நியமத்தை தௌலத்தை வாரி வழங்கிடு ரஹ்மானே. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.